அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
வரும் ஊர் அலசல் காது கொடுத்து கேளுங்கள்.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள்.
அந்த ஊரில் அந்த மனிதர் அதிகாலையில் எழுவார், ஆற்றுக்கு போவார், குளிப்பார், அப்படியே அருகில் இருக்கும் ஆலயத்துக்கும் செல்வார், ஆண்டவனை தொழுவார், தன்னுடைய தேவைகளை சொல்லி முறையிடுவார். இவை அவருடைய அன்றாட வேலை. இதைத் தொடர்ந்து கவனித்து வந்த பெரியவர் ஒருவர் அந்த மனிதரை கூப்பிட்டு தனது அருகில் அமர வைத்து, நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்கிறாயா என்று கேட்டார். சொல்லுங்கள் பெரியவரே, கேட்கின்றேன் என்று அவர் சொன்னவுடன் பெரியவரும் கதை சொல்ல ஆரம்பித்தார்.
ஓர் ஊரில் தத்துவஞானி ஒருவர் இருந்தார். அவர் காலுக்கு செருப்பு கூட அணிவதில்லை. ஆனாலும் அவர் தொடர்ந்து தினமும் கடை தெருவுக்கு செல்வார். ஒவ்வொரு கடையாக நின்று பார்ப்பார். அங்கே என்னென்ன பொருட்கள் விற்பனையாகின்றன என்று கவனிப்பார். எதையுமே வாங்காமல் திரும்பி வந்துவிடுவார். இதை கவனித்து அவருடைய நண்பர் கேட்டார், நீங்கள் ஏன் தினமும் கடைவீதிக்கு போகிறீர்கள்? அங்கே என்னென்ன பொருட்கள் விற்பனையாகின்றன என்பதை கவனிப்பதற்காகவா? ஆனாலும் நீங்கள் எதையும் வாங்குவதில்லையே என்று. அதற்கு அந்த ஞானி, ஆமாம் என்றார். அப்புறம் எதற்காக வீணாக அங்கே போக வேண்டும் என்று கேட்டார் நண்பர். அங்குள்ள பொருட்களில் எத்தனை பொருட்கள் இல்லாமல் நான் நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்காக என்று பதில் சொன்னார் ஞானி.
இப்படி அந்த பெரியவர் அந்த மனிதருக்கு கதையை சொல்லி முடித்தார். இக்கதையை கேட்ட அந்த மனிதர் அவரிடம், அது சரி, இந்த கதை எதற்காக என்னிடம் சொன்னீர்கள் என கேட்டார். உமக்கு ஓர் உண்மை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று பெரியவர் பதில் சொன்னார். அது என்ன உண்மை என அந்த மனிதர் கேட்க பெரியவர் சொன்னார், ஆன்மீகம் என்பது உமக்கு என்ன தேவை என்று அறிவது அல்ல, மாறாக உமக்கு தேவையற்றது எது என்பதை புரிந்து கொள்வதற்கு என்று. ஆம் அன்பு நேயர்களே, இன்றைய விளம்பர உலகம் அது தேவை இது தேவை என்று கவர்ச்சி வார்த்தைகளை அள்ளி வீசுகின்றது. அதை கேட்கும் மக்களும் பொருட்களிலும் செல்வத்திலும் மனத்தை பறிகொடுத்து சிறிது காலத்தில் வாழ்வில் ஒரு வெறுமையை, ஒருவித விரக்தியை அடைய தொடங்கிவிடுகின்றனர். ஆடம்பரங்களே வாழ்க்கையாகிவிட்ட வாழ்வில் ஆண்டவனுக்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. தந்தத்தால் ஆன கட்டில்களும் பஞ்சுமெத்தைகளும் சொகுசு பங்களாக்களும் இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பதில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், கடவுள் பற்றிய நினைவே இல்லாத வாழ்வில் தான் தனது வசதிகள், தான் வைத்திருக்கும் பொருட்கள் பற்றிய நினைவே நிறைந்திருக்கும் என்று இஞ்ஞாயிறன்று சொன்னார். வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்தில் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட விசுவாசிகளுக்கு இஞ்ஞாயிறன்று நிகழ்த்திய திருப்பலியில், இவ்வுலக பொருட்களும் பணமும் கடவுளற்ற போக்கும் நமது வாழ்வை ஆக்கிரமிக்கும் போது அவை நமது வாழ்வை அபகரித்துக் கொள்ளும். மனிதர் என்ற தனித்துவத்தையே, மனிதர் என்ற முகத்தையே நாம் இழக்கச் செய்துவிடும். எல்லாம் தான் என்ற கோட்பாட்டை சுற்றியே வந்து விடுகின்றது என்று சொன்னார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Forse anche noi cadiamo nel pericolo di chiuderci, di mettere la nostra sicurezza nelle cose che alla fine ci rubano il nostro volto umano. Questo succede quando perdiamo la memoria di Dio.
In ஞாயிறன்று மட்டும் ஊடகங்களில் வெளியான ஒரு சில செய்திகளை வாசிக்கும் போது மனிதரின் வாழ்வில் கடவுளுக்கு இடமில்லை என்று எண்ணத் தோன்றுகின்றது. அக்டோபர் 2 வருகிற புதன் அனைத்துலக அகிம்சை தினம். அகிம்சையை உலகுக்கு போதித்த காந்திஜி பிறந்த இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகர் புறநகர் பகுதியில் இராணுவ வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் அப்பாவி நபர் ஒருவர் காயமடைந்தார். கடந்த வியாழனன்று சம்பா பகுதியில் இராணுவ முகாம் மற்றும் காவல் நிலையம் மீது பயங்கரவாதிகள் 3 பேர் தாக்குதல் நடத்தியதில் இராணுவ அதிகாரி ஒருவர் உட்பட 10 பேர் பலியாயினர். தமிழகத்தில் உரிமை கேட்டு போராட்டம் நடத்திய பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மீது காக்கிகள் தங்களது வீரத்தை காட்டிய காட்சி கண்டவர் மனதை பதைப்பதைக்க செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் என்ற ஊரில் 2.5 ஏக்கர் நிலத்துக்காக 50 வருட பகை, பங்காளிகளுக்குள் அடிதடி கலவரம், வழக்கறிஞர் காவல்துறையினர் மோதல், கொடூரமாக ஒரு கொலை, இன்னும் பல வன்முறைகள்.
வடகிழக்கு நைஜீரியாவின் யோபே மாநிலத்தில் வேளாண்மை கல்லூரியில் உறங்கிக் கொண்டிருந்த மாணவர்கள் மீது சந்தேகத்திற்குரிய இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 50 மாணவர்கள் வரை கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வன்முறையாளர்கள் வகுப்பறைகளுக்கு தீ வைத்துள்ளனர்.
வடமேற்கு பாகிஸ்தானில் பெஷாவர் நகரின் பொதுச்சந்தையில் குண்டுவெடிப்பு தாக்குதலில் குறைந்தது 33 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். ஈராக்கின் பாக்தாத் மசூதியில் இடம்பெற்ற வாகன குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 42 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர்.
இப்படி நாடுகளில் இடம்பெறும் வன்முறைகளையும் நெருக்கடிகளையும் நோக்கும்போது மனிதரின் வாழ்வில் கடவுள் எங்கே? மனிதர் கடவுள் சிந்தனையுடனும் கடவுள் பற்றுடனும் வாழ்கின்றார்களா என்ற கேள்விகள் எழுகின்றன.
அமைதி தோட்டமாக நானும் உலகை உனக்கு கொடுத்தே, ஜாதி பூக்கள் வளர்த்தாய் நீயும் யுத்தம் நாளும் தொடுத்தா, கண்ணீருக்கும் செந்நீருக்கும் உன்னை நீ அடகு வைத்தா.
அந்த குடும்பத்தில் அப்பா சிறந்த மேடை பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்டு பலர் பாராட்டினர். ஆனால் அவரது குடும்பத்தில் கசப்பான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. வயதான அவரது தாய் கர்ப்பமாக இருக்கும் அதிர்ச்சி அந்த குடும்ப கௌரவத்தையே அசைத்து போட்டது. அவரது வயதான அப்பா அப்பொழுதுதான் இறந்திருந்தார். வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்த நிறைமாத கர்ப்பிணி தாயை அன்று அவர் அழைத்து கொண்டு சமூக சேவை இல்லங்கள் ஒவ்வொன்றாக ஏறி இறங்கினார். யாரும் அத்தாயை ஏற்க முன்வரவில்லை. தனது வீட்டில் வைத்தால் தனக்கு அவமானம் என்று சொல்லி அவரின் ஒரே தம்பியும் தனது தாயை ஏற்கவில்லை. அவரின் மனைவியின் அச்சரிப்பு இன்னொரு புறம். முடிவில் தனது தாயை காரில் அழைத்துச் சென்று ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் இறக்கிவிட்டு நிறைய பணக்கட்டுக்களை அத்தாயின் பாதத்தில் வைத்தார் அவர். நிலைமையை புரிந்து கொண்ட அந்த வயதான கர்ப்பிணி தாய் கதறி கதறி அழுது கொண்டிருக்க அவரும் அழுது கொண்டே காரில் தனியாக வீடு வந்து சேர்ந்தார்.
என்னை விட்டுட்டு போறதுக்கு தானே வந்த, கொல்றதுக்கு இல்லையே.
சில வருடங்கள் கழித்து அவர் ஒரு நாள் மீண்டும் சொற்பொழிவு ஆற்றினார்.
நீங்க யாராவது கடவுளை பாத்திருக்கீங்களா? இருக்காங்க, நம்ம வீட்டிலேயே இருக்காங்க. ஒண்ணு நம்மள பெத்தவங்க அப்பா அம்மா, இன்னொன்னு நாம பெத்தவங்க நம்ம குழந்தைங்க. இத புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துகிட்டோம்னா ஒரு நல்ல குடும்பம் அமையும். ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சா ஒரு நல்ல சமுதாயம் அமையும்
என்று சொல்லி உரையை முடித்தார் அவர். கைதட்டும் வாங்கினார். ஆனால் அவர் வெளியில் வந்ததும் அவரை பாராட்டிய ஒரு இளம் தாய் தனது மகள் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புவதாக சொன்னார். அந்த பேச்சாளரும் அதை ஆவலோடு வாங்கினார். ஆனால் அந்த பரிசு அவர் தனது வயதான கர்ப்பிணி தாயின் காலடியில் வைத்துவிட்டு வந்த பணக்கட்டுக்கள். அந்த பெண் குழந்தை தனது தாய் பிரசவித்த பிள்ளை. இது ஒரு உண்மை சம்பவம் என்று நான் பார்த்த அந்த குறும்படத்தில் எழுத்துக்கள் ஓடிக்கொண்டிருந்தன.
கங்க்ராட்ஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப
தேங்க்யூமா.
என் பொண்ணு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா?
அப்படியா, கொடுங்க. என்னக்கு இப்படி தர போறீங்க?
ஆம், கடவுள் நம்மை பெற்றவர்கள் வடிவில் வருகின்றார். அவர் வயதான நமது பெற்றோர் உருவில் தம்மை நமக்கு காட்டுகின்றார். அக்டோபர் 1 இச்செவ்வாய் அனைத்துலக முதியோர் தினம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருப்பது போல, முதியோரும் இளையோரே, வயதில் அல்ல, தங்களது அனுபவ ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதில் அவர்கள் இளையோர். நாம் விரும்பும் வருங்காலம், முதியோர் என்ன சொல்கிறார்கள் என்ற தலைப்பில் இவ்வாண்டின் இத்தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. முதியோர் சமூகத்திற்கு செய்துள்ள செயல்களையும் முதியோரின் வாழ்வும் செயல்களும் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்களையும் எண்ணி பார்ப்பதற்கு இந்த நாள் அழைக்கின்றது. இன்றைய இளையோர் நாளைய முதியோர் என்பது ஏனோ அடிக்கடி மறக்கப்படுகின்றது.
நாம் நமது வாழ்வில் கடவுளை மனதார நினைத்தால் நமது வாழ்வும் பிறரும் உலகமும் என எல்லாமுமே யதார்த்தமாக தெரியும். நமது வயதான பெற்றோர் உட்பட எந்த மனிதரும் பயன்படுத்தப்படும் பொருளாக நோக்கப்பட மாட்டார்கள். நாம் செய்யும் செயல்களையும் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்ற எண்ணம் மறையாது இருக்கும்போது நமது வாழ்வு புனிதமாக அமையும். அப்போது அப்பாவிகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உதிக்காது. பிறர் பற்றி இல்லாதது பொல்லாதது பேசி பிறரது பெயரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் மறையும்.
பலாப்பழத்தின் தோல் சொரசொரப்பானது, ஆனால் அதற்குள்ளே இருக்கும் பழம் சுவையானது. நெல்லின் மேல் தோல் சொரசொரப்பானது, ஆனால் அதற்குள்ளே இருக்கும் அரிசி உயிரினத்திற்கு மிகவும் அவசியமானது. இவற்றின் மேல் தோலை நீக்கி அவற்றினுள்ளே இருப்பவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம். அதேபோல் எல்லாவற்றிலும் எல்லாரிலும் நல்லதையே பார்த்து எப்பொழுதும் நல்லதையே பேசினால் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற நற்சிந்தனை நம்மில் உருவாகும்.
பொருட்கள் சிதறிக் கிடக்கும் வீட்டு அறை ஒன்றில் இரவில் நுழையும் போது அங்கு விளக்கு எரிந்தால்தான் நாம் தடுமாறாமல் நடக்க முடியும். விளக்கு எரிந்தும் சுவரில் போய் மோதிக்கொண்டால் அது விளக்கின் தவறல்ல. அதேபோல நமது வாழ்விலும் கடவுள் அணையா விளக்காய் இருந்து வழிகாட்டுகின்றார். அந்த விளக்கு எரிந்தும் அதன் ஒளியை புறக்கணிக்காமல் விழிப்புடன் நாம் இருந்தால் இறைவன் துணையை என்றும் நாம் உணரலாம். நமது மனம் பண்பட்டு விட்டால், கடவுள் பற்றிய சிந்தனை நிரந்தரமாகிவிட்டால், நம் வாழ்வில் வீணான பயமும் கவலைகளும் நம்மை வதைக்காது. நாம் கண்கலங்கி அவரை கூப்பிட்டால் தாமாகவே வந்து அருள் பொழிவார். இந்த நற்சிந்தனைகளை அன்புள்ளங்களே காது கொடுத்து கேட்டு அவற்றை வாழ்வாக்குவோம். கடவுள் பற்றிய நினைவுகள் நம் வாழ்வை நிறைக்கட்டும்.
ஒளியை ஏற்றி வைத்தேன், இருளை தேடி சென்றாய், வழியை திறந்து வைத்தேன், விழிகள் மூடிக்கொண்டாய், என் ராஜ்யம் எங்கே என்று மண்ணில் நீ தேடு.
காது கொடுத்து கேளுங்கள். இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.